ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ. ஸ்ரீ சிவ மகாபுராணத்திலே மூன்றாவதான சதருத்ர சம்ஹிதை, அதிலே அத்தியாயம் ஒன்று, அதனுடைய ஆரம்ப மங்கள ஸ்லோகமாக, அதாவது வாழ்த்து செய்யுளாக, வந்தே மகானந்தம் அனந்த நீலம் மகேஸ்வரம் சர்வ விபும் மகாந்தம் கௌரி பிரியம் கார்த்திக விக்னராஜ சமுத்பவம் சங்கரம் ஆதிதேவம். வந்தே மகானந்தம் அனந்த லீலம் ஆனந்தமே வடிவெடுத்தவரும் கணக்கற்ற திருவிளையாடல்கள் புரிபவரும் மகேஸ்வரம் மகேஸ்வரரும் சர்வ விபும் எங்கும் நீக்கமர நிறைந்தவரும் மகாந்தம் பிரிய உடையாரும் கௌரி பிரியம் கௌரியான உமையம்மையின் காதலரும் கார்த்திக விக்னராஜ சமுத்பவம் முருகன் விநாயகரது திருத்தந்தையும் சங்கரம் ஆதி தேவம் தேவர்கட்கும் தேவரான அந்த ஸ்ரீ சிவபெருமானை வணங்குகிறேன். வந்தே மகானந்தம் அனந்த நீலம் மகேஸ்வரம் சர்வ விபும் மகாந்தம் கௌரி பிரியம் கார்த்திக விக்னராஜ சமுத்பவம் சங்கரம் ஆதி தேவம். சௌனகர் கேட்கிறார், சூத பிராணிகரே, புராணங்களை ஆக்கித்தந்த வியாசமுனிவரது சீடரே, தாங்கள் கருணைக்கும் அறிவிற்குமான பெருங்கருவூலம். ஆகவே சான்றோர்களுக்கு என்றுமே நன்மை அளிக்கும் சிவபெருமானின் அவதாரம் பற்றிய திருக்கதைகளை தயவுசெய்து கூறியருள வேண்டுகிறேன். சூதர் பதில் கூறுகிறார், சௌனகரே, தாங்கள் எப்பொழுதும் சிவ சிந்தனையிலேயே ஆழ்ந்திருப்பவர். சிவபிரானின் அவதார கதைகளை கூறுகிறேன். மன ஒடுக்கமும் புலன் அடக்கமும் கொண்டு பக்தியோடு கேளுங்கள். சான்றோர்களுக்கு புகலிடமானவரும் சிவனாரது திருமேனி தாங்கியவருமான நந்தியம்பெருமானிடம் சனத்குமார மகர்ஷி ஒன்பது சமயம் இதே கேள்வியைத்தான் கேட்டார். அச்சமயத்தில் நந்திகேசர் சிவனாரை மனதில் முன்னி கூறிய பதிலையே இப்பொழுது நான் கூறுகிறேன். நந்திகேஸ்வரர் கூறுகிறார், முனிவரே, எங்கும் நிக்கவர நிறைந்த சிவபிரான் எண்ணற்ற கற்பங்களில் எண்ணற்ற திரு அவதாரங்கள் செய்துள்ளார். அவற்றில் என் புத்தி கெட்டிய சில அவதாரங்களை பற்றி கூறுகிறேன். 19வது கற்பம் ஸ்வேத லோகித கற்பம் எனப்படும். அப்பொழுதுதான் சிவனாரது சத்யோஜாதம் என்கிற திரு அவதாரம் நிகழ்ந்தது. அதுதான் சிவபிரானது முதலாவது திரு அவதாரம் ஆகும். அக்கற்பத்தில் பிரம்மதேவர் பரம்பொருளை தியானித்திருந்தார். அப்பொழுது நீண்ட சடையுடன் வெளிரிய சிவப்பு நிறத்தில் ஒரு குமாரன் தோன்றினார். அதை கண்ட பிரம்மதேவர் இவர் யானர சிந்திக்க பரம்பொருளான பரமேஸ்வரரே இவர் என்பதை உணர்ந்தார். உடனே இரு கைகளை கூப்பி வணங்கினார். பின்தான் சத்யோஜாதன் என்கிற சிவபாலன் என்பதையும் அறிந்து மகிழ்ந்தார். திரும்பவும் அப்பரபிரம்மத்தையே சிந்தித்திருக்க நல்ல வெண் நிறத்தவர்களாக நான்கு குமாரர்கள் தோன்றினார்கள். சுனந்தன் நந்தன் விஸ்வநந்தன் உபநந்தன் என்கிற அந்நால்வரும் உயர்ந்த ஞானம் பெற்றவர்கள், பரம்பொருளின் சுரூபர்கள். மகாத்மாக்களான இவர்கள் பிரம்மதேவரின் சீடர்கள் ஆனார்கள். பரம்பொருளையே சூழ்ந்து நின்றவர்கள் இந்நால்வரும். சத்யோஜாத சுரூபத்தில் தோன்றிய பரமேஸ்வரரே பிரம்மதேவருக்கு பரம்பொருளை பற்றிய ஞானத்தையும் படைக்கும் திறனையும் அளித்தார். இதுதான் சிவனாரின் சத்யோஜாதம் என்கிற முதலாவது திரு அவதாரம். இதன் பின் ரத்தம் என்கிற 20வது கற்பகாலம் தோன்றியது. அப்பொழுது பிரம்மதேவர் சிவந்த நிறத்தவராக புத்திரன் வேண்டும் என்கின்ற ஆசையில் தியானம் செய்ய அவரிடம் இருந்து செவ்வாடை அணிந்து சிவந்த பூமாலை கழுத்தில் இலங்க அழகான ஒரு குழந்தை தோன்றியது. அக்குழந்தையின் திருக்கண்கள் சிவந்திருந்தன. அணிந்திருந்த திரு ஆபரணங்களும் சிவந்த நிறத்தன. ஆன்மபலம் மிக்க அக்குமாரனை கண்டு பிரம்மா தியானத்தில் மூழ்க அக்குமாரன் வாமதேவ சிவனார் என்பது அறிந்து இரு கை கூப்பி வணங்கினார். இவ்வாமதேவரிடம் செவ்வாடை அணிந்த விரஜன் விவாகன் விசோகன் விஸ்வபாவனன் என்கிற நான்கு குமாரர்கள் தோன்றினார்கள். சத்யோஜாதர் போலவே இவரும் பிரம்மதேவருக்கு ஆன்ம ஞானத்தை அளித்து படைக்கும் திறனையும் அளித்தார். இது சிவனாரின் வாமதேவம் என்கிற 2வது திரு அவதாரமாகும். இதன் பின் பீதவாசா என்கிற கற்பம் தொடங்கியது. இக்கற்பத்தில் பிரம்மதேவர் மஞ்சள் ஆடை உடுத்தி புத்திரப்பேறு வேண்டி தவம் செய்தார். அப்பொழுது அவரிடமிருந்து மஞ்சள் ஆடை அணிந்த பெரும் தோள் கொண்ட ஒரு மகன் தோன்றினான். பிரம்மதேவர் தன் அறிவுத்திறனார் இக்குமாரன் தத்புருஷ சிவன் என அறிந்தார். உடனே தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோருத்ர பிரசோதயாத் என்கிற காயத்ரி மந்திரத்தை ஜபித்து வணங்க சிவனார் மகிழ்ந்தார். அப்பொழுது அவரது அள்ளைப்புறத்திலிருந்து மஞ்சள் பட்டாடை உடுத்திய தெய்வ திருக்குமாரர்கள் தோன்றினார்கள். அவர்கள் அனைவரும் யோகமார்க்க நிறவர்கள். இது சிவபிரானின் தத்புருஷம் என்கிற மூன்றாவது திரு அவதாரம் ஆகும். மஞ்சள் நிறமுடைய பீதவர்ணம் என்கிற பிரம்மகல்பம் முடிந்ததும் சிவகல்பம் என்கிற அடுத்த கல்பம் தோன்றியது. இந்த கற்பத்தில் ஏகார்ணவம் எனப்படும் 1000 தெய்வ வருடங்கள் கழிந்த சமயம் பிரம்மதேவர் பிரஜைகளை படைக்க நினைத்து என் செய்வதென விருந்தினார். அப்பொழுது அவர் எதிரில் மிக்க திரள் கொண்ட கருநிறம் படைத்த ஒரு குமாரன் தோன்றினான். அறையில் கருநிற ஆடை, தலையில் கருநிற தலைப்பாகை, மார்பில் கருப்பு பூணூல், தலைமுகுடமும் கருப்பு, நீராடிய பின் பூசுவதும் கருஞ்சந்தனம். இவ்வாறு பயங்கரமான கருத்த திருமேனி பெருந்திரள் படைத்த அகோரமான சுரூபத்தை கண்டு இது அகோர ரூபியான சிவபிரான் என்பதை உணர்ந்து இனிய துதிகளால் துதித்து வணங்கினார். அப்பொழுது அவரது அள்ளைப்புறத்திலிருந்து கருஞ்சந்தனம் பூசிய கருத்த ஆடையணிந்த கரு நிறம் படைத்த 4 குமாரர்கள் தோன்றினர். அவர்கள் மிகவும் தேஜஸ் படைத்தவர்கள். கிருஷ்ணன், கிருஷ்ணசிகன், கிருஷ்ணாசியன், கிருஷ்ண கண்டதற்கு என விளக்கமற்ற பெயர்கள் கொண்டவர்கள். இவர்கள் பிரம்மதேவரின் படைப்பு தொழிலுக்காக கோரம் என்கிற உயர்ந்த யோகத்தை கடைபிடித்தனர். இதுவே சிவபிரானின் அகோரம் என்கிற 4வது திரு அவதாரம். முனிவரே, இதன் பின் பிரம்மதேவரின் 2வது விஸ்வரூபம் என்கிற அற்புதமானது ஒரு கல்பம் தொடங்கியது. இக்கல்பத்திலும் பிரம்மதேவர் புத்திரன் வேண்டி சிவபிரானை மனதில் கொண்டு தபம் செய்தார். அப்பொழுது பெருந்திருமேனி கொண்டு பெருத்த கர்ஜனை செய்த வண்ணம் சரஸ்வதி தோன்றினாள். அவளோடு தூய வெண்ணிறமுடைய அனைத்து அணிகலன்களும் அணிந்த ஈசானரும் தோன்றினார். பிறப்பிலியான அவர் எங்கும் நீக்கமர நிறைந்தவர். அனைத்து ஜீவராசிகளின் உள்ளும் விளங்குபவர். வேண்டியதை வேண்டியாங்கு நல்குபவர். அனைத்தும் ஆனவர். அழகிய திருமேனி கொண்டவர். உருவமும் அருவமாகி நிற்பவர். இவ்வீசானரைக் கண்டு பிரம்மதேவர் வணங்கி நிற்க அவருக்கு நல்வழியை உபதேசித்தார். பின்னர் சக்தியோடு கூடிய ஈசானர் அழகிய 4 குழந்தைகளை தோற்றுவித்தார். அக்குழந்தைகளது திருப்பெயர்கள் ஜடி, முண்டி, சிகண்டி, அர்த்தமுண்டன் என்பது. அவர்கள் உயர்ந்த நல்வழியான யோக மார்க்கத்தை பின்பற்றி நன்னரின் என்று யோக கதியை அடைந்தனர். இதுவே சிவபிரானது ஈசானன் என்கிற 5வது திரு அவதாரமாகும். அனைத்தும் அறிந்த அறிஞரே, சனத்குமாரரே, உலக நலன் கருதி சத்யோஜாதம் முதலிய சிவனாரின் 5 திரு அவதாரங்களை பற்றி சுருங்க கூறினேன். சிவனாரது செயல்கள் அனைத்துமே உலக நலனுக்காக நிகழ்வன. சிவனாரது ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், பிரம்மம் என்கிற 5 மூர்த்திகளும் மிகவும் சிறந்தவை. இதில் ஈசானம் முதலாவது சிவஸ்வரூபம் மிகவும் உயர்ந்தது. இவ்வுடலே க்ஷேத்திரம். இதில் குடிகொண்டிருப்பவராக க்ஷேத்ரஜ்ஞராக விளங்கும் இவர் பிரகிருதியை நுகர்பவர். 2வது தத்புருஷம், குணங்களுக்கு இருப்பிடம். சர்வஜ்ஞத்தில் குடிகொண்ட அவர் போக்யர், அதாவது குணங்களை அனுபவிப்பவர். பினாகபாணியான சிவனாரின் 3வதான அகோரஸ்வரூபம் தர்மநெறி விளங்க திருமேனி தாங்கி புத்தி தத்துவத்தில் நிலை கொண்டவர். வாமதேவம் என்கிற 4வது சுரூபம் அகங்கார தத்துவத்தில் என்று பற்பல செயல்களை செய்வது. சிவபிரானின் ஈசானம் என்னும் சுரூபம் செவிப்புலன், வாக்கு, ஆகாயம், தோல், கைகால்கள், தொடு உணர்ச்சி கொண்ட வாயு ஆகியவற்றிற்கு அதிர்ஷ்டானம், அதாவது இருப்பிடம் என்பது ஆராய்ந்து அறிந்த அறிஞர்கள் கருத்து. அகோரம் என்னும் சுரூபத்தை உடல், சுவை, ரூபம், அக்னி ஆகியவற்றின் நிலைக்களம் என்பது பண்டிதர்களின் எண்ணம். வாமதேவம் எனப்படும் சுரூபம் நாக்கு, பாயு எனப்படும் குதம், ரசம் மற்றும் நீர் ஆகியவற்றின் நிலைகளம். பிராணன் ஆண் பெண் குறி, நறுமணம், பூமி ஆகியவற்றின் தலைவர். சிவனாரின் சத்யோஜாத சுரூபம் நலம் வேண்டுவோர் சிவபிரானின் இந்த சுரூபங்களை என்றுமே வணங்க வேண்டும். நன்மைகள் பெற இது ஒன்றே சிறந்த வழி. இந்த சுரூபங்களின் தோற்றம் பற்றி படிப்பவனும் கேட்பவனும் இவ்வுலக இன்பங்களை முழுமையாக அனுபவித்து பின் முடிவில் உயர்ந்த முக்தியை பெறுவான். 2-3 நந்திதேவர் கூறுகிறார், நன்னறி செல்வரே, முனிவரே, இவ்வுலக மக்களின் அனைத்து நற்காரியங்களையும் நன்கு நிறைவேற்றி இன்பமளிக்கும் சிவனாரது அவதாரங்களை பற்றிய கதைகளை கேள். அன்பனே, இவ்வுலகமே இறைவனது எண் மூர்த்திகளின் ஒட்டுமொத்த சுரூபமே ஆகும். நூலில் கோக்கப்பட்ட முத்துகள் போல் இவ்வுலகம் அப்பெருமானின் எண் வகை மூர்த்தங்களால் கோக்கப்பட்டுள்ளது. சர்வன், பவன், ருத்ரன், உக்ரன், பீமன், பசுபதி, ஈசானன், மகாதேவன் என்பனவே அவை. இவ்வெண்மூர்த்தங்கள் முறையே நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், க்ஷேத்ரன், சூரியன், சந்திரன் ஆகிய 8 அதிட்டித்து நிற்பன. அதாவது சர்வன் நிலம், பவன் நீர், ருத்ரன் தீ, உக்ரன் காற்று, பீமன் ஆகாயம், பசுபதி க்ஷேத்ரன், ஈசானன் சூரியன், மகாதேவன் சந்திரன். அதாவது இவ்வெட்டையும் நிலைக்களமாக கொண்டு அவை செயல்புரிகின்றன. சிவபிரானின் உலகம் பரவிய பெருந்திருமேனியே அசையும் அசையாதர கொண்டு நிற்கும் இவ்வுலகை தாங்கி நிற்கிறது என்பது சாஸ்திரங்கள் கண்ட உண்மை. சிவபிரானின் நீர்மயமான திருமேனி பவன் என்கிற திருப்பெயரில் உலகினுக்கு ஜீவனமான நீரை அளித்து காக்கிறது. உலகின் உள்ளும் வெளியும் நிரம்பி காத்து அசைந்தாடும்படி செய்யும் வாயு ரூபமான இறைவனே உக்ரன் எனப்படுகிறார். அனைத்து ஜீவராசிகளுக்கும் இருக்க இடமளித்து எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் ஆகாய திருமேனியே பீமன் எனப்படுகிறது. இது ஜீவராசிகளின் கூட்டத்தை தனிப்படுத்தும் தகைமையது. அனைத்து ஆன்மாக்களுக்குள்ளும் அதிஷ்டித்து நிலை கொண்டு நிற்கும் அதாவது க்ஷேத்திரம் எனப்படும் இவ்வுடல்கள் நின்று உலகியல் தலைகளை களைந்தெறியும் இறைவனின் திருமேனியே பசுபதியாகும். அவரே க்ஷேத்திரஞர். அனைத்து உலகங்களையும் உளிரச் செய்யும் அதாவது காணும்படி செய்யும் சூரியனே ஈசானன் எனப்படும் திருமேனி. அவர் திலோகத்தில் உலாக வருபவர். தனது அமுதம் முடியும் கிரணங்களால் உலகை மகிழச் செய்யும் சந்திரஸ்வரூபமே மகாதேவர் என அழைக்கப்படுகிறது. பரம்பொருளான சிவனாரது எட்டாவது திருமேனியே ஆன்மா எனப்படுகிறது. ஆகவே அனைத்து பிரம்மாண்டமும் சிவமயமே. எவ்வாறு மரத்தின் அடிவேரில் விட்ட தண்ணீர் மரம் முழுவதும் பரவி கிளை புஷ்பம் கனிகளை தருகின்றனவோ அதேபோல சிவனை பூஜிப்பதால் சிவனது திருமேனி ரூபமாகிய உலகம் செழிக்கிறது. தனது மக்கள் செல்வம் மகிழ்ந்திருப்பது கண்ட தாய் தந்தையர் மகிழ்ச்சி கொள்வது போல உலகம் மகிழ சிவனாரும் மகிழ்கிறார். இதைத்தான் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்கின்றனரோ. ஆகவே எவன் மற்ற உயிர்களுக்கு தீமை விளைவிக்கிறானோ அவன் எண்மூர்த்தியான சிவனாருக்கு தீமை விளைவிக்கிறான் என்பது பொருள். இவ்வாறு சிவபிரான் தன் எண்வகை மூர்த்திகளால் அனைத்து உலகங்களையும் வியாபித்து நின்று காத்து அருள்கிறார். ஆகவே நீ முழுமையான பக்தியோடு பரம காரணரான சிவபிரானையே சேவித்துவா. நந்தியம் பெருமான் கூறுகிறார், சனத்குமார மகர்ஷியே இனி இறைவன் மாதொருபாகனாக நிற்பதை கூறுவேன் கேள். இறைவனது மாதொருபாக திருமேனி பிரம்மதேவரது விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கும் பெருமை உடையது. படைப்பை துவங்கிய போது பிரம்மதேவரால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் அனைவரும் பெருக்கத்தை அடையவில்லை. அப்பொழுது மனங்கலங்கினார் பிரம்மதேவர். அதே சமயத்தில் ஒரு வானொலி எழுந்தது, பிரம்மதேவரே ஆண் பெண் புணர்ச்சியால் ஏற்படும் படைப்பை தொடங்கு என்றது அவ்வானொலி. உடனே பிரம்மதேவர் மைதுனி படைப்பான ஆண் பெண் சேர்க்கையால் உண்டாகும் படைப்பை செய்ய எண்ணினார். இதற்கு முன் பெண்பால் என்பது சிவனாரிடமிருந்து தோன்றாததால் பிரம்மதேவர் ஆண் பெண் சேர்க்கையால் படைப்பை செய்ய முடியாது கலங்கினார். சிவனாரின் திருவருள் இன்றி மைதுனி படைப்பை செய்ய இயலாது என்பதை உணர்ந்த பிரம்மதேவர் தவம் செய்ய முனைந்தார். அப்பொழுது பிரம்மதேவர் பராசக்தியான சிவியோடு கூடியவரான சிவபெருமானை தியானித்து தவத்தை தொடங்கினார். தவத்தில் முனைந்து நின்ற பிரம்மதேவரது கடுந்தவத்தினால் சில காலத்திலேயே சிவபிரான் மகிழ்ச்சி கொண்டார். அப்பொழுது அனைத்து விருப்பங்களையும் வாரித்தரும் சிவனார் பூர்ண சச்சித் ஆனந்த சுரூபனான பரம்பொருளின் சித்ரூபத்தில் பிரவேசித்து மாதரூபாகனாக பிரம்மதேவர் எதிரில் தோன்றினார். பரமசிவனார் பராசக்தியோடு எழுந்தருளியது கண்ட பிரம்மதேவர் ஒரு தடிக்கொம்பு தடையில் தரையில் நெடுஞ்சான்கடையாக வேழ்வது போல் வீழ்ந்து வணங்கி துதித்தார். அப்பொழுது மகிழ்ந்த சிவபிரான் இடிமுடக்கம் போன்ற குரலில் பிரம்மதேவரிடம் கூறலானார், என் அன்பு மகனே, குழந்தாய், உனது விருப்பங்கள் அனைத்தையும் யாம் அறிவோம். படைப்பின் பெருக்கத்திற்காக நீ செய்த தவம் கண்டு மகிழ்ந்தோம். உன் விருப்பத்தை இப்போதே நிறைவேற்றுவேராக என்று கூறிவிட்டு தன் மாதுருபாக திருமேனியிலிருந்து இடது பாகமான தேவியை தனிப்படுத்தினார். இதைக் கண்டு பிரம்மதேவர் சக்தியான சிவையை வணங்கி துதித்து வேண்டலானார், தாயே, படைப்பின் தொடக்கத்தில் தங்களது கணவரும் பரம்பொருளுமான சிவபிரான் முதலில் என்னை படைத்து பின் என் வாயிலாக இவ்வுலகத்தையும் படைத்தார். பின்பு நான் தேவர்கள் முதலிய பிரஜைகளை என் மனத்தால் படைத்தேன். பின் நான் பலவாறு படைப்பை தொடர்ந்த போதும் அப்படைப்பு பெருக்கத்தை அடையவில்லை. ஆகவே இப்பொழுது ஆண் பெண் புணர்ச்சியால் மஞ்சள் மக்கள் தோன்றும் படைப்பை செய்து படைப்பை பெருக்க விரும்புகிறேன். ஆனால் இதுவரை தங்களிடமிருந்து பெண்பாளர்களது படைப்பு நிகழவில்லையே. ஆகவே பெண்பாளரை படைப்பது என்பது எங்கனம் படைப்பது என்பது என்னால் இயலவில்லை. அனைத்து சக்திகளின் தோற்றுவாய் தாங்களன்றோ? ஆகவேதான் அகில சக்தி தத்துவமான தங்களை வேண்டுகிறேன். பெண்பாளரையும் படைக்கும் திறனை தாங்கள்தான் எனக்கு தந்துள்ள வேண்டும். சராசர ஜகத் உற்பத்திக்கு இதுதானே காரணம். இறைவியே, எனக்கு இன்னும் ஒரு வரமும் தந்துள்ள வேண்டும். அது எது தெரியுமா? எங்கும் நிறைந்த இறைவியே, அசையும் அசையாதனவும் நிறைந்த இப்பிரபஞ்சத்தின் பெருக்கத்திற்காக தாங்களே என் மகன் தட்சனுக்கு அனைத்து திரளும் கொண்ட ஒரு பெண்மகவாக பிறக்க வேண்டும். இவ்வாறு பிரம்மதேவர் வேண்டுமே, இறைவியும் நீ விரும்பியபடியே ஆகட்டும் என்று அருளி தனது புருவ மத்தியிலிருந்து தன்னையொத்த திரள் கொண்ட ஒரு சக்தியை தோற்றுவித்தாள். இச்சக்தியை கண்ட தேவதேவரான திருவிளையாடல் புரியும் துன்பம் களையும் கருணைக்கடலான சிவபிரான் சற்றே புன்னகைத்து தேவியிடம் கூறலானார், தேவி, பிரம்மதேவர் தவத்தினால் உன்னை ஆராதித்துள்ளார். ஆகவே நீ மகிழ்ச்சி கொண்டு அவரது விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். இறைவியும் இறைவனது கட்டளையை தலைமையை தாங்கி தட்சனுக்கு மகளாக பிறக்க ஒத்துக்கொண்டாள். முனிவரே, சிவையான இறைவி இவ்வாறு பிரம்மதேவருக்கு ஒப்பில்லா திறனை அளித்து இறைவனது திருமேனியில் இடம் கொண்டாள். உடனே சிவனாரும் மறைந்து அருளினார். இது முதற்கொண்டுதான் உலகில் பெண்பாளர் வாயிலாக படைப்பு பெருகியது. பிரம்மதேவரும் மகிழ்ச்சி கொண்டார். இறைவன் மாதுருவாகனாக தோன்றியதை இதுவரை கூறினேன். இது ஒப்புயர்வற்றது, அனைத்து மங்களங்களையும் அளிப்பது. மூன்றாவதான சதருத்ர சம்ஹிதை அத்தியாயம் 4. நந்தியம் பெருமான் கூறுகிறார், சனத்குமாரரே, நீங்கள் அனைத்தும் அறிந்தவர். முன்பொரு சமயம் ஸ்ரீ ருத்ரன் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு பிரம்மதேவருக்கு ஸ்ரீ சிவபுரானது சரித்திரங்களை கூறினார். அது மிகுந்த இன்பமளிப்பது. அதையும் கூறுகிறேன், கேளுங்கள். சிவபெருமான் கூறுகிறார், வராக கல்பத்தின் 7வது மன்வந்தரத்தில் அனைத்து உலகங்களையும் ஒளிரச் செய்யும் பகவான் ஸ்ரீ கற்பேஸ்வரர் வைவஸ்வதமனவின் மகனாக, அதாவது உனது கொள்ளுப்பேரனாக, பேரனின் பிள்ளையாக பிறக்கப் போகிறார். அந்த மன்வந்தரத்தில் வரும் 4 யுகங்களில் ஒரு துவாபர யுகத்தில் உலக நலனுக்காகவும் முக்கியமாக அந்தணர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் நான் தோன்றப்போகிறேன். பிரம்மதேவரே, யுகங்களின் காலவெள்ளத்தில் முதல் சதுரயுகத்தில் வரும் முதல் துவாபர யுகத்தில் பகவான் ஸ்ரீ விஷ்ணு வியாசராக திரு அவதாரம் செய்ய போகிறார். அப்பொழுது அந்த யுக முடிவில் வரும் கலியுகத்தின் முடிவில் அந்தணர்களின் நலன் கருதி சிவையோடு ஸ்வேதன் என்கிற மகாமுனிவராக நான் தோன்றப்போகிறேன். அச்சமயத்தில் உயர்ந்த பர்வதமான இமமானது அழகிய சிகரமான சாகலம் என்கிற பர்வத சிகரத்தில் எனது சிவையோடு கூடிய 4 சீடர்கள் அவதாரம் செய்ய போகிறார்கள். ஸ்வேதன், ஸ்வேதசிகன், ஸ்வேதாஸ்வன், ஸ்வேதலோகிதன் என்பது அவர்கள் பெயர்கள். அந்நால்வரும் தியான யோகத்தின் துணை கொண்டு என் நகருக்கு வரப்போகிறார்கள். அங்கு அவர்கள் நான் அழிவற்ற உயர்ந்த தத்துவ ரூபன் என்பதை உள்ளபடியே அறிந்து எனது பக்தர்களாக போகிறார்கள். பரம்பொருளின் சமாதி நிலையிலிருந்து பிறப்பு, நரை, இறப்பு ஆகியனவற்றை வெற்றி கொள்ளப் போகிறார்கள். அச்சமயத்தில் மனிதர்கள் தியானத்தை தவிர மற்ற கர்மத்தடை கட்டுக்கு காரணமான தானம், தர்மம் முதலிய சாதனங்களால் எனது தரிசனத்தை பெற இயலாதவர்களாவார்கள். அந்த 2வது துவாபர யுகத்தில் சத்தி பிரஜாபதியே வியாசராக அவதரிப்பார். அந்த கலியுகத்தில் சுதாரன் என்கிற பெயருடன் பிறப்பேன். அச்சமயத்திலும் துந்துபி, சதரூபன், ரிஷிகன், கேதுமான் என்கிற 4வரும் என் சீடராக போகின்றனர். அவர்கள் 4வரும் வேதங்களை நன்கு கற்றவர்கள். அவர்கள் தியான யோக திறனால் எனது நகரத்திற்கு செல்வார்கள். பிறப்பு இறப்பற்ற என்னை முழுமையாக உணர்ந்து முக்தி பெறுவார்கள். 3வது துவாபர யுகத்தில் பார்கவரான பரசுராமர் வியாசராக அவதரிப்பார். அப்பொழுது அந்நகரத்தின் அருகிலேயே தமனன் என்கிற பெயருடன் நான் பிறப்பேன். அப்பொழுதும் விசோகன், விசேஷன், விபாபன், பாபநாசனன் என எனக்கு 4 பிள்ளைகள் பிறப்பார்கள். அந்த அவதாரத்திலும் நான் சீடர்களோடு வியாசருக்கு உதவுவேன். அந்த கலியுகத்தில் பற்றற்ற நிலையான நிவிருத்தி மார்க்கத்தை அசைக்க முடியாதவாறு நிலை நிறுத்துவேன். 4வது துவாபர யுகத்தில் அங்கிரசர் முனிவர் வியாசராக தோன்றும் பொழுது நான் சுகோத்திரன் என்கிற பெயரில் தோன்றுவேன். அப்பொழுதும் சுமுகன், துர்முகன், துர்மதன், துரதிக்கிரமன் என்கிற யோகத்தில் சிறந்த பெரியோர்கள் 4வரும் எனது மக்களாக தோன்றுவர். அப்பொழுதும் கூட எனது சீடர்களுடன் வியாசருக்கு உதவுவேன். 5வது துவாபர யுகத்தில் சவிதா என்பவர் வியாசர் என அழைக்கப்படுவார். அப்பொழுது நான் கங்கர் என்கிற பெரும் தபசியாக பிறப்பேன். அப்பொழுதும் எனக்கு யோக சாதகர்களான 4 பெரியோர்கள் மகன்களாக பிறப்பார்கள். அவர்களது பெயர்கள் சனகர், சனாதனர், பெருமை படைத்த சனந்தரர் மற்றும் எங்கும் நிறைந்த அகங்காரமற்ற தூயவரான சனத்குமாரர். அப்பொழுதும் கங்கர் என்கிற பெயர் கொண்ட நான் சவிதா என்கிற வியாசருக்கு உதவியாக துறவு வழியான நிவிருத்தி மார்க்கத்தை பரப்புவேன். 6வது துவாபர யுகத்தில் மிருத்யு உலகுக்கு உதவ வியாசராக தோன்றுவார். 6வதான துவாபர யுகத்தில் மிருத்யு உலகுக்கு உதவ வியாசராக தோன்றுவார். வேதங்களை 4 பிரிப்பார். அப்பொழுதும் வியாசருக்கு உதவ லோகாட்சி என்கிற பெயருடன் தோன்றி முக்தி வழியை பரப்புவேன். அப்பொழுது அவர் எனக்கு ஒழுக்க நெறியில் தலை நிற்கும் சீடர்கள் 4 வருவர். அவர்கள் பெயர் சுதாமா, விரஜன், சஞ்சயன், விஜயன் என்பதாகும். பிரம்மனே, 7வது துவாபர யுகத்தின் தொடக்கத்தில் சதக்ருத் என்பவர் வியாசராக வரும் பொழுது யோக மார்க்க நிபுணரான ஜெய்கீஷபியர் என்கிற பெயருடன் தோன்றி காசியம்பதியில் உள்ள குகையினுள் தர்பயாசனத்தில் அமர்ந்து யோக வழியை நிலைநிறுத்துவேன். சதக்ருத் என்கிற வியாசருக்கு உதவி அடியார்களை சம்சார பயத்தில் இருந்து காப்பாற்றுவேன். அந்த யுகத்திலும் எனக்கு சாரஸ்வதன், யோகீசன், மேகவாகன், சுபாகன் என்கிற 4 குமாரர்கள் தோன்றுவார்கள். 8வது துவாபர யுகத்தில் வசிஷ்ட முனிவரே வேதங்களை பிரிக்கும் வேதவியாசர் ஆவார். யோகமறிந்தவரே, அந்த யுகத்திலும் நான் ததிவாகனன் என்கிற பெயரில் பிறந்து வியாசருக்கு உதவுவேன். அப்பொழுது என்னைப் போன்றே யோகத்தில் சிறந்தவர்களாக கபிலர், ஆசுரி, பஞ்சசிகன், ஷால்வன் என எனக்கு 4 புத்திரர்கள் பிறப்பார்கள். பிரம்மதேவரே, ஒன்பதாவது சதுரயுகத்தில் வரும் துவாபர யுகத்தில் சிறந்த முனிவரான சாரஸ்வதர் என்பவரே வியாசர் என போற்றப்படுவார். அந்த வியாசர் துறவு வழியின் ஓங்குதலுக்காக தியானம் செய்கையில் நான் ரிஷபர் என்கிற பெயரில் அவதரிக்கப் போகிறேன். அப்பொழுது பராசரர், கர்க்கர், பார்கவர், கிரீசர் என்கிற நான்கு யோகிகளும் எனது சிஷ்யர்கள் ஆவார்கள். பிரஜாபதியே, அவர்களது உதவியால் நான் யோக மார்க்கத்தை உறுதியாக நிலைக்க வைப்பேன். முனிவரே, இவ்வாறுதான் நான் வியாசருக்கு உதவ முடியும். அப்பொழுது துன்பப்படும் பல பல அடியார்கள் மேல் தயை உண்டு அவர்களை சம்சாரக் கடலில் நின்றும் கரையேற்றுவேன். ரிஷபர் என்கிற எனது இந்த அவதாரம் யோக மார்க்கத்தை தொடங்கி வைக்கும். சாரஸ்வதர் என்கிற வியாசருக்கு மன மகிழ்ச்சியை அளிப்பதாகும். பல பல வழிகளில் அனைவரையும் காத்தருளும் இந்த அவதாரத்தில் விஷத்தினால் இறந்து தந்தையால் கைவிடப்படும் பத்ராயு என்கிற அரசகுமாரனுக்கு உயிரளிப்பேன். பின் எனது ஆன்மா போன்ற ரிஷபர் அவ்வரசகுமாரனின் 16வது வயதில் அவனது வீடு செல்வார். அங்கு அவர் அரசகுமாரனால் கௌரவிக்கப்பட்டு அவனுக்கு அரச நெறிகளை உபதேசிப்பார். பின் கருணையுள்ளம் படைத்த அந்த முனிவர் அவனுக்கு தெய்வீகமானதொரு கவசம், சங்கு மற்றும் பகைவர்களை அழித்துழிக்கும் திரள் கொண்ட பளபளப்பானதொரு வாள் ஆகியவற்றை அளிப்பார். பின் திருநீரை அவன் மேல் தடவி அவனுக்கு 12,000 யானைகளது பலத்தையும் அளிப்பார். தாயோடு வசிக்கும் பத்ராயுவுக்கு இவ்வாறு தேற்றரவு கூறி பெருமதிப்பிற்குரிய ரிஷபர் தன் விருப்பம் போல் வெளியேறுவார். பிரம்மதேவரே, ராஜ ரிஷியான பத்ராயுவும் தன் பகைவர்களை வென்று கீர்த்தி மாலினி என்பவரை மணந்து அறநெறி தவறாது அரசு புரிவார். சிவனாரின் 9வது அவதாரமான ரிஷபர் சான்றோர்களுக்கு ஒரே புகலிடம். வீணர்களுக்கு உற்ற உறவினர் போல நன்மை செய்பவர் ஆவார். இவ்வுயரிய சரித்திரத்தை இதுவரை நான் கூறினேன். ரிஷபரது இச்சரிதம் பரம பாவனமானது, முக்தி தரவல்லது, புகழையும் ஆயுளையும் பெருக்குவது. ஆகவே இதை எப்படியாவது கேட்டு தெளிய வேண்டாமா? 5. சிவபெருமான் கூறுகிறார், பிரம்மதேவரே, 10வது துவாபர யுகத்தில் திருதாமா என்கிற முனிவரே வியாசராவார். அவர் இமயத்தில் உள்ள அழகிய கொடுமுடியான பிருகுதுங்கம் என்கிற பர்வதத்தில் வசிப்பார். அப்பொழுது வேதங்களை ஓதி உணர்ந்த நால்வர் எனது மகன்கள் ஆவார்கள். அவர்கள் பிருங்கர், பலபந்து, நராமித்ரன் மற்றும் தவச்செல்வரான கேதுஸ்ருங்கன் ஆகியவர்கள். 11வது துவாபர யுகத்தில் திரிவிருதர் என்பவர் வியாசராக வருகையில் பின்வரும் கலியுகத்தில் கங்காத்வாரம் என்னிடத்தில் தபன் என்கிற பெயருடன் வருவேன். அப்பொழுது லம்போதரன், லம்பாட்சன், கேசலம்பன், பிரலம்பன் என ஒழுக்க நெறி நிற்கும் 4 குமாரர்கள் எனக்கு தோன்றுவார்கள். 12வது சதுர்யுகத்தில் வரும் துவாபர யுகத்தில் சத தேஜஸ் என்பவரே வேதவியாசராவார். அப்பொழுது துவாபர யுகம் முடிந்ததும் கலியுகத்தில் ஹேமகஞ்சுகம் என்கிற இடத்தில் அத்ரி என்கிற பெயரில் அவதரிப்பேன். வியாசருக்கு உதவ துறவு வெளியை நிலைநிறுத்துவேன். அப்பொழுது சர்வஜ்ஞன், சமபுத்தி, சாத்தியன், சர்வன் என 4 உத்தம யோகிகள் என் மகன்களாக வருவார்கள். 13வது துவாபர யுகத்தில் தர்மமே வடிவான ஸ்ரீமன் நாராயணன் வியாசராக வரும்போது நான் கந்தமாதன மலையில் உள்ள வாலகில்யர்களுடைய ஆசிரமத்தில் மகாமுனிவரான பலி என்கிற பெயரில் பிறப்பேன். அங்கும் சுதாமன், காஷ்யபன், வசிஷ்டர், பிரஜர் என 4 மகன்கள் பிறப்பார்கள். 14வது சதுர்யுகத்தின் துவாபர யுகத்தில் ரக்ஷன் என்பவரே வியாசர். அப்பொழுது அங்கிரசின் வம்சத்தில் கௌதமன் என்கிற பெயரில் நான் பிறப்பேன். அந்த கலியுகத்தில் அத்ரி, தவசதன், ஸ்ரவணன், சினவஷ்கடன் என்பார் எனது மகன்கள். 15வது துவாபரத்தில் திரையாருணி வியாசராவார். அப்பொழுது இமயத்தின் பின்புறவில் உள்ள வேதசீர்ஷம் என்கிற மறையில் சரஸ்வதி நதியின் வடகரையில் வேதசிரசர், வேதசிரஸ் என்கிற பெயரோடு அவதரிப்பேன். அப்பொழுது மிக்க திரள் வடைத்த வேதசிரஸ் என்பதே எனது அஸ்திரமாகும். அப்பொழுதும் பெருந்திரள் வடைத்த நால்வர் எனது மகன்கள் ஆவார்கள். அவர்கள் குணி, குணிபாகு, குச்சரீரன், குணேத்திரகன் என்பவர்களே. 16வது துவாபர யுகத்தில் வரும் வியாசரது திருப்பெயர் தேவன். அப்பொழுது நான் புண்ணியமான கோகர்ண வனத்தில் கோகர்ணன் என்கிற பெயரில் திருவதாரம் செய்வேன். அப்பொழுது காஷ்யபர், உஷனஸ், சியவனர், பிரகஸ்பதி என 4 மகன்கள் பிறப்பார்கள். அவர்கள் தூய நீரை போல யோகிகளாக இருப்பர். யோக மார்க்கத்தில் இருந்து கொண்டு சிவலோகத்தை அடைவார்கள். 17வது சதுர்யுகத்தின் துவாபர யுகத்தில் தேவ கிருதஞ்சயன் வியாசராவார். அப்பொழுது இமயத்தின் மிக உயர்ந்த அழகிய மகாலய பர்வதத்தில் உகாவாசி என்கிற பெயருடன் அவதரிப்பேன். ஏனெனில் இமாலயம் ஒரு பெரும் புண்ணிய சிவத்தலம் அல்லவா? அங்கு உதத்யர், வாமதேவர், மகாயோகன், மகாபலன் என்கிற 4 எனது மகன்கள் ஆவார்கள். 18வது சதுர்யுகத்தின் துவாபர யுகத்தில் ருதஞ்சயர் வியாசராக வரும்போது நான் இமயத்தின் அழகிய சிகரமான சிகண்டி என்கிற மகளை முகத்தில் சிகண்டி என்கிற பெயருடன் பிறப்பேன். அது ஒரு சிறந்த புண்ணியமான சித்த க்ஷேத்திரம். சித்தர்கள் வாழும் சிகண்டி வனமும் அங்குதான் உள்ளது. அப்பொழுது அங்கு வாஜஸ்ரவஸ், ருஷிகர், சியாவாஸ்யர், யதீஸ்வரர் என்கிற 4 என் மக்கள் ஆவர். அவர்கள் பெரும் தபசிகள். 19வது துவாபர யுகத்தில் பரத்வாஜ முனிவரே வியாசராவார். அப்பொழுதுதான் இமயமலையில் மாலி என்கிற பெயருடன் மிக நீளமான சடைமுடி தரித்தவனாக அவதரிப்பேன். அப்பொழுது கடலிலும் கம்பீரமான ஹிரண்யநாமா, கௌசல்யன், லோகாட்சி, பிரதிமி என நால்வர் புதல்வர்கள் ஆவார்கள். 20வது துவாபர யுகத்தில் வியாசர் கௌதமர். அப்பொழுது நான் இமயத்தின் பின்புறம் உள்ள அட்டகாசம் என்கிற சிகரத்தில் அட்டகாசன் என்கிற திருநாமா கொண்டு வருவேன். இவ்வட்டகாச சிகரத்தில் தேவர்கள், மனிதர்கள், யக்ஷர்கள், சித்தர்கள், சாரணர்கள் எல்லோரும் தங்கியிருப்பர். அந்த யுகத்தின் மனிதர்கள் அட்டகாசரிடம் பக்தி கொண்டிருப்பார்கள். அச்சமயத்திலும் உயர்ந்த யோகம்பு என்ற நால்வர் என் மக்களாவர். அவர்கள்தான் சுமந்தன், பர்வரி, அறிஞனான கபந்தன், குணிகந்தன் என்பவர்கள். 21வது துவாபர யுகத்தில் வாஜஸ்ரவஸ் என்பவர்தான் வியாசர். அப்பொழுது நான் தாருகன் என்ற பெயரில் தோன்றுவேன். அதனாலேயே தூய்மையான அவ்விடத்திற்கு தாருகாவனம் என்று பெயராகிறது. அங்கும் திலக்ஷர், தார்ப்பாயினி, கேதுமான், கௌதமன் என எனக்கு 4 புதல்வர்கள். அவர்கள் நால்வரும் பெரும் யோகிகள். 22வது துவாபரத்தின் வியாசர் சுஷ்மாயணன். அது சமயம் என் பெயர் லாங்கலி பீமன். நான் காசியம்பதியில் மகாமுனிவராக தோன்றுவேன். அதன் கலியுகத்தில் இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் என்னை ஹலாயுதாரியாக, அதாவது உலக்கை ஏந்தியவனாக காண்பர். அச்சமயத்தில் பல்லவி, மது, பிங்கன், ஸ்வேதகேது என்பார் நால்வரும் என் மகன்கள். 23வது துவாபர யுகத்தில் திருணபிந்து முனிவர் வியாசராக வருகையில் நான் அழகான காலிஞ்சகிரியில் சுவேதன் என்கிற பெயரோடு பிறப்பேன். அது சமயம் உஷிகர், பிரகதசுவர், தேவலர், கவி என்பார் நால்வரும் என் சீடர்கள். 24வது துவாபர யுகத்தில் பெருஞ்செல்வம் படைத்த யக்ஷன் வியாசராவார். அப்பொழுது நைமிச க்ஷேத்திரத்தில் சூலி என்கிற பெயரில் பெரும் யோகியாக வருவேன். அப்போது எனக்கு தபசீலர்களான சாலிஹோத்திரர், அக்னிவேஷ்யர், யுவனாசுவர், சரத்வசு என நால்வர் புதல்வர்கள். 25வது துவாபரத்தில் வியாசர் சக்தி என்கிற பெயரில் புகழப்படுவார். அது சமயம் நான் முண்டீஸ்வரர் என்கிற பெயரில் கையில் தண்டத்துடன் பிறப்பேன். இவ்வவதாரத்தில் சகலர், குண்டகர்ணன், கும்பாண்டன், பிரபாகன் என்கிற நால்வரும் என் சீடர்கள். 26வது துவாபர யுகத்தில் வியாசரின் பெயர் பராசரர். எனது பெயர் சகிஷ்ணு. பத்ரவடம் என்கிற நகரத்தில் தான் பிறப்பேன். எனது சீடர்கள் உலூகன், வித்யுதன், சம்பூகன், அஸ்வா ஆஸ்வலாயனன் என்பவர்கள். அவர்கள் அருந்தவசிகள். 27வது துவாபரத்தில் ஜாதுகர்ணர் வியாசராவார். நான் பிரபாச தீர்த்தம் என்னும் இடத்தில் சோமகர்மாவாக தோன்றுவேன். எனது சீடர்கள் அக்ஷபாதன், குமாரன், உலூகன், வத்சன் என்பவர்களே. 28வது துவாபர யுகத்தில் பகவானான ஸ்ரீஹரியே பராசருடைய மகனாக துவைபாயனர் என்கிற பெயரில் வியாசராக ஆவார். அது காலை புருஷோத்தமரான ஸ்ரீகிருஷ்ணன் தனது 6வது அம்சத்துடன் வசுதேவர் மகனாக தோன்றி வாசுதேவன் என புகழப்பெறுவார். அது சமயம் நானும் உலகத்தை வியப்பில் ஆழ்த்துவதற்காக யோகமாயையின் மகிமையால் பிரம்மச்சாரியாக அவதரிப்பேன். பின் இவ்வுடல் இறந்ததும் இதை இடுகாட்டில் விட்டுவிட்டு அந்தணர்களுக்கு நலம் விழைய எண்ணி யோகமாயையை எரிட்டுக் கொண்டு திரும்பவும் அவ்வுடலில் நுழைத்து உன்னுடனும் ஸ்ரீஹரியுடனும் சேர்ந்து மேருவில் உள்ள புண்ணியமான குகையில் வசித்திருப்பேன். அங்கு என் பெயர் லகுலி என்பதாகும். உடலோடு தோன்றும் என் திரு அவதாரங்கள் அனைத்தும் உயர்ந்ததான சித்தக்ஷேத்திரங்கள் ஆகும். இவ்வுலகு உள்ளளவும் இவை சிறந்து விளங்கும். அந்த அவதாரத்தும் எனக்கு தபசிகளான சீடர் நால்வர் உளர். அவர்கள்தான் குஷிகர், கர்கர், மித்ரர், பௌருஷ்டர் என்பவர்கள். அவர்கள் வேதக்கடலை கடந்தவர்கள், மேல் நோக்கி வந்து உடையவர்கள், அந்தனரான யோகிகள். இவர்கள் மாகேஸ்வர யோகத்தில் நின்று சிவயோகத்தை அடைவர். உயர்ந்த விரதங்களை ஏற்று நடக்கும் அந்தனர்களே. வைவஸ்வத மன்மந்தரத்தின் சதுரயுகம் தோன்றும் அவதரிக்கும் யோகேஸ்வரர்கள் பற்றி சிவனார் இதுவரை கூறியருளினார். ஒவ்வொரு துவாபர யுகத்திலுமாக மொத்தம் 28 வியாசர்கள் தோன்றுவார்கள். கலியுகத்தின் தொடக்கத்திலும் யோக புருஷர்கள் தோன்றுவர். ஒவ்வொரு அவதாரத்திலும் அவருக்கு 4 சீடர்கள். அவர்கள் அழிவற்றவர்கள், பரம சிவபக்தர்கள், யோக மார்க்கத்தை வளர்ப்பவர்கள். சிவனார்த அச்சீடர்கள் திருமேனி முழுவதும் திருநீரு பூசியிருப்பர். நெற்றியில் 3 கோடுகளாக திருநீரு, ருத்ராட்ச மாலைகளே அவர்களது ஆபரணங்கள். இவர்கள் அறநெறி செல்வர்கள். வேதங்களையும் அதன் 6 அங்கங்களையும் கற்று உணர்ந்தவர்கள். உள்ளும் புறமும் சிவனையே வழிபடுபவர்கள். சிவபக்தி கொண்டவர்கள். யோக தியானத்தில் இருப்பவர்கள். யோக தியானத்தவர்கள். புலனடக்கம் உடையவர்கள். இவர்கள் 112 பேர்கள் என அறிஞர்கள் கூறுகின்றனர். இதுவரை 28 யுகங்களின் அவதாரங்களை மனு முதல் கிருஷ்ணாவதாரம் வரை அனைத்தையும் கூறினேன். வேதங்கள் அனைத்தும் வேதாந்தமாக, அதாவது வேதங்கள் பிரம்மத்தின் இலக்கணங்களைத்தான் கூறுகின்றன என்கிற நிலை எந்த கல்பத்தில் வருகிறதோ அந்த கல்பத்தில் கிருஷ்ண துவைபாயனர் என்கிற வியாசர் அவதரிப்பார். இவ்வாறு கூறிய சிவபெருமான் பிரம்மதேவருக்கு அருள் புரிந்துவிட்டு மறைந்து அருளினார். இதுவரை 42 திருவிழா திரு அவதாரங்கள் பற்றி கூறப்பட்டன.